Dear brothers and sisters, I'm very happy to speak again in Tuticorin at this time.
மீண்டுமாய் தூத்துக்குடியிலே கான்ஃபரன்ஸ்ல பேசுவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன்.
Even though this is a Tamil Nadu conference, the Pongal conferences are always connected with Tuticorin.
இது தமிழ்நாடு கருத்தரங்கா இருந்தாலும் கூட இந்த பொங்கல் நாட்களில் நடக்கக்கூடிய கான்ஃபரன்ஸ் தூத்துக்குடியோடு கூட சம்பந்தப்பட்டதா இருக்கிறது.
As Brother Victor said, even if the conference started in 1984, I came there for meetings in 1983.
1984 ஆம் ஆண்டு சகோதரர் விக்டர் சொன்னது போல தூத்துக்குடியிலே கான்ஃபரன்ஸ் ஆரம்பமானாலும் நான் 1983 ஆம் ஆண்டே தூத்துக்குடிக்கு நான் வந்திருக்கிறேன்.
When many of the elders were all in the CSI church.
இப்ப அநேக மூப்பர்கள் அப்பொழுது சிஎஸ்சி சபையில் இருந்தார்கள்.
And we had a mini conference, we can say, at that time.
அந்த நேரத்தில் ஒரு குட்டி கான்ஃபரன்ஸ் இருந்தது என்று சொல்லலாம், குட்டி கருத்தரங்கம்.
So this is really the 40th year for me.
ஆகவே இது எனக்கு சொல்ல போன 40th ஆண்டு.
And it's amazing to come to Tuticorin.
தூத்துக்குடிக்கு வந்தது ஒரு வியப்பான ஒரு காரியமா இருக்கிறது.
And that's the 40th year of my visit there.
40th ஆண்டு அங்கே நான் போயிருந்தேன்.
And now because of Zoom, there's no limit on the number of people who can come.
இந்த Zoom இணைப்பின் மூலமா நடத்துகிற அப்படினாலே இதிலே பங்கு பெறுபவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஒரு வரம்பு இல்லை.
So we can say that even this COVID has turned out to be a blessing to many people.
ஆகவே இந்த COVID அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கூட மாறி இருக்கிறது என்று சொல்லலாம்.
Because of the limited space in Tuticorin, only certain number of people were allowed to come from each church.
தூத்துக்குடியிலே இடம் பற்றாக்குறை காரணமாக குறிப்பிட்ட எண்ணிக்கையே நாம் வரவழைத்தோம் கான்ஃபரன்ஸ் கூட்டங்களுக்கு.
But all that is gone now.
ஆனால் இப்பொழுது அந்த வரம்பு எல்லாம் நீங்கி விட்டது.
God has amazingly opened the door for everyone.
தேவன் வியப்பூட்டும் வகையிலே எல்லாருக்கும் கதவை திறந்திருக்கிறார்.
And it was God who chose Tuticorin. By the way, Tuticorin is not the biggest city in Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே பெரிய நகரம் தூத்துக்குடி என்று அல்ல.
But God in his sovereignty decided to choose Tuticorin to be the sort of starting point for many, many churches to be planted in Tamil Nadu.
ஆனால் தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தினாலே தூத்துக்குடியை ஒரு மையமாய் வைத்து தமிழ்நாட்டில் உள்ள பல இடங்களில் சபைகள் ஆரம்பிக்க முடியாது தேவன் உதவி செய்தார்.
And almost all the elders in the other churches first came to the Tuticorin conference.
மற்ற மூப்பர்கள் எல்லாருமே முதல் முதல் பங்கு பெற்ற கான்ஃபரன்ஸ் கூட்டம் தூத்துக்குடி கான்ஃபரன்ஸ் கூட்டம்.
That's not something to be proud of.
ஏதோ இது நாம் பெருமைப்படக்கூடிய காரியம் என்று சொல்ல முடியாது.
If God uses us in any way, it should make us bow down in deep thankfulness to him.
தேவன் ஏதாவது ஒரு விதத்திலே நம்மை பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் நாம் ஆழமான ஒரு தாழ்மையிலே நம்முடைய தலையை நாம் வணங்க வேண்டும்.
If you look at a tree with many mangoes on a branch,
ஒரு மாங்காய் மாமரத்திலே அநேக கனிகள் உள்ள மரத்தை பார்த்தால்,
in one branch,
ஒரு கிளையிலே அநேக காய்கள் இருக்கிறது.
That branch will bow down more than all the other branches.
மற்ற எல்லா கிளைகளை காட்டிலும் அதிகமாய் மாங்காய் உள்ள கிளைகளானது அது கிளையானது கீழே தாழ்ந்திருக்கும்.
The one with no branch fruit will be erect like this branch without any fruit.
கனியே இல்லாத ஒரு கிளை அது நேராக நிற்கும்.
And that is always the case in the Christian life also.
கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட இப்படி தான் காரியம் இருக்கிறது.
There are many brothers who are proud because God has used them a little bit.
கொஞ்சம் பயன்படுத்தினபடினாலே அநேக சகோதரர்கள் பெருமையாகிவிட்டார்கள்.
But you will see in eternity that there is very little eternal fruit in their lives.
ஆனால் நித்தியத்திலே அவருடைய வாழ்க்கையிலே நித்தியத்துக்கேற்ற கனி குறைவாக இருந்ததை நீங்கள் பார்க்க முடியும்.
You may see something that looks like fruit now, but eternity you will discover there's not much fruit at all.
இப்பொழுது கனியை போல சில காரியங்களை நீங்கள் பார்க்கலாம், ஆனால் நித்தியம் தான் அவைகள் கனிகள் அல்ல என்பதை வெளியரங்கமாக்கும்.
Because they are proud.
என்றால் அவர்கள் பெருமையுள்ளவர்களாக இருந்தார்கள்.
They criticize others.
மற்றவர்களை விமர்சிக்கிறார்கள்.
They criticize even the elders.
மூப்பர்களையும் விமர்சிக்கிறார்கள்.
Do you think all criticism of elders has disappeared from Tamil Nadu?
தமிழ்நாட்டிலே மூப்பர்களை குறித்து விமர்சிக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறீர்களா?
After 40 years it is still there.
40 ஆண்டுகள் கழித்து இன்னுமாய் அது இருந்து கொண்டுதான் இருக்கிறது.
In different places I hear it.
பல இடங்களிலே நான் அதை கேள்விப்படுகிறேன்.
Sometimes I correct them, some people get offended.
சில சமயத்தில் அவர்களை நான் திருத்தும் பொழுது அவர்கள் மனத்தாங்கள் அடைந்து விடுகிறார்கள்.
But I leave them.
நான் அவர்களை விட்டு விடுகிறேன்.
I say God will deal with them one day.
தேவன் ஒரு நாளில் அவர்களோடு கூட இடைப்படுவார்.
But these are the branches standing erect in pride because there's no fruit in them.
கனிகளே இல்லாதபடினாலே இந்த கிளை நிமிர்ந்து நிற்கிறது.
And then we have some wonderful elders and brothers who are bowed down, never try to defend themselves.
சில நல்ல மூப்பர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு காலம் தங்களை நியாயப்படுத்த மாட்டார்கள், அவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் தாழ்ந்து இருப்பார்கள்.
They don't spend their time speaking evil of others, they spend their time encouraging others.
அவர்கள் மற்றவர்களை குறித்து தீமையான காரியங்களை விமர்சித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள், ஆனால் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதிலேயே நேரம் செலவு செய்வார்கள்.
And even 10 people like that can do more than 1,000 others who are critical.
ஆகவே விமர்சிக்கக்கூடிய 1,000 பேரை காட்டிலும் இப்படிப்பட்ட விமர்சிக்காத 10 சகோதரர்கள் அதிகமான காரியத்தை சாதிக்க முடியும்.
And that is, we need brothers and sisters in Tamil Nadu who will bend like these branches full of fruit.
கனிகளாலே நிறைந்திருக்கக்கூடிய அந்த கிளையானது எப்படி அது தாழ்மையில் அப்படியே கீழே சாய்ந்து இருக்கிறதோ அது போன்ற அநேக சகோதரர்கள் நமக்கு தேவை.
சிஸ்டர்ஸ் ஆல்சோ,
தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட சகோதரர்களும் நமக்கு தேவை.
We need godly sisters who will encourage the other younger sisters.
தங்களை காட்டிலும் இளைய சகோதரிகளை உற்சாகப்படுத்தக்கூடிய தேவபக்தியுள்ள சகோதரிகள் நமக்கு தேவை.
We shouldn't think that just because sisters don't stand up in the pulpit to speak, they've got no ministry.
பிரசங்க மேடையிலே சகோதரர் எழுந்து நிற்காதபடினாலே அவர்கள் ஊழியமே இல்லை என்று நாம் எண்ணக்கூடாது.
Let me show you something which scripture says.
வேதம் சொல்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
In Titus, in chapter 2,
தீத்து 2 அதிகாரம்.
Here is a ministry for older sisters and younger sisters.
இங்கே முதிய சகோதரிகளுக்கும் இளைய சகோதரிகளுக்கும் உள்ள ஊழியம் ஒன்று இருக்கிறது.
Read it carefully.
நீங்கள் கவனமாய் வாசியுங்கள்.
They may not have an opportunity to preach from the pulpit in the church.
சபையில் மேடையிலிருந்து பிரசங்கிக்கக்கூடிய ஊழியம் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம்.
But there's a very powerful ministry they can have here. Titus chapter 2 verse 3 and 4 and 5.
2 அதிகாரம் 3, 4, 5 வசனங்களில் சொல்லப்பட்டதான ஒரு மகிமையான ஊழியத்தை அவர்கள் கொண்டிருக்க முடியும்.
Older sisters, and we have got many older sisters in Tamil Nadu.
தமிழ்நாட்டில் அநேக முதிர் வயதுள்ள சகோதரிகள் இருக்கிறார்கள்.
Anyone who's 45, 50 years old and is an older sister.
45 அல்லது 50 வயதா இருக்கக்கூடிய எந்த ஒரு சகோதரியும் முதிர் வயதுள்ள சகோதரி தான்.
Okay, all of you who are like that, older sisters.
ஆகவே இப்பொழுது நான் சொன்ன இந்த வயதில் இருக்கக்கூடிய சகோதரிகள் எல்லாரும்
please memorize Titus 2 verse 3.
தீத்து 2:3 நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்கள்.
And 4.
4 வசனத்தையும் சேர்த்து.
What should you be?
நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்?
First of all, there must be a tremendous reverence in your behavior.
முதலாவதாக உங்களுடைய நடத்தையிலே ஒரு பெரிய ஒரு பயபக்தி இருக்க வேண்டும்.
People must see you as a God-fearing person, the way you speak, the way you conduct yourself.
நீங்கள் நடந்து கொள்கிற விதம், பேசுகிற விதத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் தேவபக்தியுள்ள ஒரு சகோதரி, ஒரு பெண்மணி என்று மக்கள் காண வேண்டும்.
Don't glory that you've been in CFC for so many years.
எவ்வளவு ஆண்டுகளாக நான் CFC-ல இருக்கிறேன் என்பதிலே பெருமைப்பட வேண்டாம்.
Examine yourself by this verse.
இந்த வசனத்தின் அடிப்படையில் உங்களை சோதித்து பாருங்கள்.
Like you go for a medical checkup to the doctor, you sisters please come for a spiritual checkup here.
ஆகவே மருத்துவரிடத்திலே உங்கள் சரீரத்தை சோதனை செய்வதற்காக போகிற சகோதரிகளே, ஆவிக்குரிய விதத்திலே சோதிக்க முடியாக இங்கே வாருங்கள்.
They must not be gossips who try to hurt other people.
மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய அவதூறு பண்ணாதவர்களாக இருக்க வேண்டும்.
And not enslaved to just eating and drinking.
வெறும் புசிப்புக்கும் குடிப்புக்கும் அடிமைப்பட்டவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது.
But teaching.
ஆனால் போதிக்கிறவர்களாக.
Who said sisters cannot teach?
சகோதரிகள் போதிக்க கூடாது என்று யார் சொன்னது?
In the church they cannot teach.
சபையில் அவர்கள் போதிக்க கூடாது.
They are not called to teach the brothers.
அவர்கள் சகோதரர்களுக்கு போதிக்கிறவர்களாய் அவர்கள் அழைக்கப்படவில்லை.
They must teach the younger women and the children.
ஆகவே பிள்ளைகளுக்கு, முதிர் இளம் சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் நற்காரியங்களை போதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும்.
There in the home when you visit with one another.
நீங்கள் ஒரு வீடு போய் சந்திக்கும் பொழுது.
Teaching what is good.
நற்காரியங்களை, நல்ல காரியங்கள், நன்மையான காரியங்களை போதிக்கிறவர்களாய்.
All older sisters in CFC must have a reputation for teaching what is good.
நற்காரியங்களை போதிப்பதற்கு நற்பெயர் பெற்றவர்களாய் சிஎஸ்சியில் உள்ள எல்லா சகோதரிகளும் காணப்பட
வேண்டும்.
திருமணமான சகோதரிகள், இதுதான் உங்களுக்கு நல்லது. மற்றவர்களுக்கு நற்காரியங்களை
போதியுங்கள்.
தங்களுடைய புருஷர்களுக்கு, புருஷர்களை நேசிக்கிறவர்களாக இருக்கும்படியா இளைய சகோதரிகளுக்கு போதிக்கிறவர்களாக இருக்க
வேண்டும்.
இளம் சகோதரிகள் தங்களுடைய பிள்ளைகளை நேசிப்பதற்கு நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும்.
Yeah, but you must do that by your own example.
முதலாவதாக நீங்கள் உங்கள் சொந்த மாதிரியில் எப்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
It's very easy to criticize.
விமர்சிப்பது குற்றம் கண்டுபிடிப்பது என்பது மிகவும் எளிது.
What is written here, encourage, is the opposite of criticize.
இங்கே புத்தி சொல்லுங்கள் அல்லது உற்சாகப்படுத்துங்கள் என்பது விமர்சிப்பதற்கு நேர் எதிர்மாறானது.
That is more difficult.
இது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம்.
Choose the difficult path.
நீங்கள் அந்த கஷ்டமான பாதையை தேர்ந்து கொள்ளுங்கள்.
I'll tell you something will happen to you.
ஒன்று இப்படி இருந்தால் ஒன்று உங்களுக்கு நடக்கும் என்று நான் சொல்கிறேன்.
One day you will become like this branch bent down with a lot of fruit in your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக கனிகள் நிறைந்த அந்த மாமரத்தின் ஒரு கிளையானது அப்படியே வளைந்து கொடுக்கிறது போல உங்களுடைய வாழ்க்கையில இருப்பீர்கள்.
When you go to heaven,
நீங்கள் பரலோகத்துக்கு போகும்பொழுது,
many younger sisters will come and thank you and say, thank you for being an example to me.
அநேக இளைய சகோதரிகள் வந்து, சகோதரியே நீங்கள் எங்களுக்கு உதாரணமாய் மாதிரியா இருந்தபடினாலே நன்றி என்று சொல்வார்கள்.
Younger sisters,
இளம் சகோதரிகள்,
verse 4 and 5,
4-5 வசனங்கள்,
what should you do?
நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
Don't go around gossiping.
நீங்கள் போய் புறங்கூறி திரிய வேண்டாம்.
Number one, love your husbands.
முதலாவது காரியம், உங்கள் கணவரை நேசியுங்கள்.
Love your children.
புருஷரிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களா என்று வாசிக்கிறோம்.
Your husband and children above all the other friends and work and all that.
உங்களுடைய வேலை, உங்களுடைய மற்ற சிநேகிதர்கள் எல்லாரை காட்டிலும் உங்கள் புருஷரையும் பிள்ளைகளுக்கும் முதலிடம் கொடுங்கள்.
In some situations, if you have to go to work because of financial difficulty, please still put your family first.
ஏதோ ஒரு சூழ்நிலையினாலே பொருளாதார நெருக்கடினாலே வேலைக்கு போறலா இருந்தாலும் கூட பிள்ளைகளை முதலிடத்தில் வையுங்கள்.
And be sensible.
புத்தியுள்ளவர்களாயிருங்கள்.
Be pure.
கற்புள்ளவர்களாயிருங்கள்.
Be primarily a worker at home.
பிரதானமாக வீட்டிலே வேலை செய்கிறவர்களாயிருங்கள்.
Be kind to others. I'm just reading verse 5.
நான் 5-ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மற்றவர்களிடத்தில் நல்லவர்களாக இருங்கள், தயவுள்ளவர்களாக இருங்கள்.
And be subject to your husbands.
உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிகளாக இருங்கள்.
If you do all that,
இவள் எல்லாவற்றையும் நீங்கள் செய்வீர்களானால்,
that says the word of God will not be dishonored.
தேவனுடைய வார்த்தையானது கனவீனப்படுத்தப்படாது.
So there is a message in the Bible for brothers and sisters, everybody.
ஆகவே சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தையிலே வசனம் உண்டு.
And brothers must be an example to the sisters.
புருஷர்களும் ஸ்திரீகளுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் சகோதரர்கள்.
Your husbands have to be an example to your wives.
புருஷர்களே உங்கள் மனைவிக்கு நீங்கள் மாதிரியா இருக்க வேண்டும்.
You have to encourage your wives.
நீங்கள் உங்கள் மனைவியை உற்சாகப்படுத்த வேண்டும்.
And appreciate them.
அவர்களை மெச்சிக்கொள்ள வேண்டும்.
And sometimes kneel down and say thank you Lord for the wife you gave me.
சில சமயத்தில் முழங்கால் படிட்டு ஆண்டவரே நீர் கொடுத்த மனைவிக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள்.
We want godly homes in
நமக்கு தேவபக்தியுள்ள குடும்பங்கள் தேவை.
In Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே.
That is what should make CFC churches different from all the other churches.
இதுதான் மற்ற எல்லா சபைகளை காட்டிலும் CFC சபை வித்தியாசப்படுத்தி காண்பிக்க வேண்டும்.
Not just that we preach certain doctrines.
ஏதோ நாம் சில உபதேசங்களை பிரசங்கிக்கிறோம் என்பதாக இருக்கக்கூடாது.
We shouldn't glory in the fact of our that we veil the head.
நாம் முக்காடு போடுகிறோம் என்பதிலே மகிமைப்படுத்தக்கூடாது. அதை பெரிதாக சொல்லக்கூடாது.
Or any of these external things.
அல்லது இந்த வெளிரங்கமான காரியங்களிலே நாம் மென்மை பாராட்டக்கூடாது.
We must glory in the things we just read just now.
இப்பொழுது நாம் வாசித்தோமே இந்த காரியங்களிலே தான் நாம் மென்மை பாராட்ட வேண்டும்.
And here in 2 Peter chapter 3 we come to
2 பேதுரு 3-ஆம் அதிகாரத்துக்கு வருவோம்.
It's speaking in relation to the coming of the Lord.
ஆண்டவருடைய வருகை சம்பந்தப்பட்ட இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
It's going to be very soon.
அது மிகவும் அதிசீக்கிரத்தில் நடக்க போகிறது.
Verse 10.
10-ஆம் வசனம்.
The day of the Lord will come like a thief in the night.
கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக இருக்கும்.
That teaches us that you will never know when he is coming.
அவர் எப்பொழுது வருகிறார் என்பது உங்களுக்கு தெரியாது என்பதை தான் இது போதிக்கிறது.
But the Lord will not catch you like a thief.
ஆனால் ஆண்டவர் உங்களை திருடரை போல பிடிக்க மாட்டார்.
Because spiritually we are going to be awake.
என்ன ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் விழித்திருக்க போகிறீர்கள்.
Even if we don't know when he is coming.
அவர் எப்பொழுது வருகிறார் என்று நமக்கு தெரியாது.
It says in 1 Thessalonians 5.
1 தெசலோனிக்கேயர் 5-ஆம் அதிகாரம்.
Verse 4.
4-ஆம் வசனம்.
Brothers, you are not in darkness that day should overtake you like a thief.
சகோதரரே அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே.
So let us not go to sleep spiritually verse 6 like the others but always be spiritually alert.
ஆகவே மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காதவர்கள் விழித்துக் கொண்டு எப்பொழுதும் தெளிந்தவர்களாக இருக்க கடவோம் என்று 6-ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
So coming back to 2 Peter 3.
மீண்டும் நாம் 2 பேதுரு 3-ஆம் அதிகாரத்துக்கு வருவோம்.
It says this whole earth is going to be burnt up and destroyed verse 10.
10-ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் இந்த முழு பூமியும் அக்னிக்கரியாக வைக்கப்பட்டிருக்கிறது அது எரிந்து போகும் உருகி போகும்.
So everything that you see around you is going to be burnt up one day completely.
உங்களை சுற்றி பார்க்கக்கூடிய எல்லா காரியங்களும் ஒரு நாளில் வெந்து உருகி போகும்.
So since it's all going to be destroyed, it says, what type of people should you be?
இவளெல்லாம் இப்படி அழிந்து போகிறதா இருக்கிறபடினாலே நீங்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும்?
It says in verse 11, you must conduct yourself in holiness and godliness.
நீங்கள் பரிசுத்தத்திலேயும் தேவபக்தியிலேயும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று 11 வசனத்தில் வாசிக்கிறோம்.
Looking for the coming of the Lord.
தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாக.
Looking for a new earth, verse 13, in which righteousness dwells.
நீதி வாசம் பண்ணுகிற புது வானம் புது பூமிக்காய் எதிர்பார்த்திருங்கள்.
See, one characteristic of this present earth is there is no righteousness here.
இந்த இப்பொழுது காணக்கூடிய பூமியிலே நீதி வாசமா இல்லை.
Holiness is not preached even in most churches.
அநேக சபைகளிலே கூட பரிசுத்தம் என்பது பிரசங்கிக்கப்படாமல் இருக்கிறது.
And even when it's preached, people don't live according to that.
அப்படி பிரசங்கிக்கிறவர்கள் கூட அதன்படி வாழ்வதில்லை.
And that's particularly seen in the way people use their tongue.
குறிப்பாக அவர்கள் தங்களுடைய நாவை பயன்படுத்துகிறார்கள். அந்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம்.
All of you who are listening to me,
இப்பொழுது என்ன கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எல்லாரும்,
you want to know how you, whether you're holy or not,
நீங்கள் பரிசுத்தமா இருக்கிறீர்களா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது?
Tell me how you use your tongue.
உங்கள் நாவை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்று சொல்லுங்கள்.
Not the holy words you speak in the church.
சபையில் நீங்கள் பேசக்கூடிய புனிதமான வார்த்தைகள் அல்ல.
In your private time with other people, when you are alone.
மற்ற மக்களோடு கூட நீங்கள் தனியா இருக்கும் பொழுது அந்தரங்கத்தில் எப்படி பேசுகிறீர்கள்?
What do you talk about?
எதை குறித்து பேசுகிறீர்கள்?
Useless gossip.
பிரயோஜனமற்ற புறங்கூறுதலையா?
Finding fault with somebody in the church or some family.
சபையிலே உள்ள ஒருவரை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டா?
I want to warn you something.
நான் உங்களுக்கு எச்சரிக்க விரும்புகிறேன்.
I don't know whether you take seriously what Jesus said in Matthew chapter 12.
மத்தேயு 12 அதிகாரத்தில் இயேசு சொன்ன காரியத்தை நீங்கள் கருத்தா எடுத்துக்கொள்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை.
Matthew 12.
மத்தேயு 12 அதிகாரம்
verse 36 and 37.
36-37 வசனங்கள்.
Matthew 12:36.
மத்தேயு 12:36.
Every careless word.
ஒவ்வொரு வீணான வார்த்தை.
That people speak, they'll give an account in the day of judgment.
மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
Do you know that a videotape is being taken of your life every day, your words and your actions?
உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய கிரியைகளை குறித்து ஒரு ஒளிநாடா பதிவு செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
See, we'll become very careful if we see somebody is videotaping us.
யாராவது நம்மை வீடியோ கேமராவை வைத்து வீடியோ எடுத்தால் நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம்.
Even if someone is doing something wrong, if he sees that somebody is videotaping, they will be a little more careful.
யாராவது ஒரு தவறு செய்து கொண்டிருந்தாலும் தங்களை பார்த்து வீடியோ பதிவாகிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் கவனமுள்ளவர்களாய் இருப்பார்கள்.
Even these police people, if they see somebody is videoing them, they will not speak so rudely.
காரசாரமாக யாராவது தங்களை வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தால் அவர்கள் காரசாரமாக கூட பேச மாட்டார்கள். போலீஸ் மக்கள் கூட,
போலீஸ் பீப்பிள்,
காவலர்கள்.
சோ டு யூ நோ தட் எ வீடியோ இஸ் பீயிங் டேக்கன் ஆஃப் யுவர் லைஃப் ஆல் தி டைம்?
உங்களுக்கு தெரியுமா எப்பொழுதுமே உங்களை குறித்து ஒரு படம் எடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது வீடியோ?
அண்ட் இட் இஸ் பீயிங் ரெக்கார்டட் இன் யுவர் மெமரி.
அந்த ஒளி பதிவானது உங்களுடைய நினைவிலே ஞாபகத்திலே பதிவு செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறது.
ஃப்ரம் தி டே யூ வர் பார்ன் அகைன்,
நீங்கள் மறுபடியும் பிறந்த நாளிலிருந்து.
All the previous part is all God has forgiven and blotted out, it's blank.
அதுக்கு முந்தைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அதெல்லாம் நீக்கி விட்டார்.
But from the day you were born again,
மறுபடியும் பிறந்த நாளிலிருந்து,
whether it's 2 years or 25 years,
அது 2 வயதோ அல்லது 25 வயதோ,
in my case 62 years,
என்னுடைய வாழ்க்கையில 62 ஆண்டுகள்,
the videotape has been running in my memory.
என்னுடைய நினைவிலே அந்த ஒளிப்பதிவு ஓடிக்கொண்டே இருக்கிறது.
Everything I said,
நான் சொன்ன காரியம்,
everything I thought,
நான் சிந்தித்த ஒவ்வொரு காரியம்.
This is a special video camera that can even record your thoughts.
இந்த வீடியோ கேமரா என்பது அது உங்களுடைய எண்ணங்களையும் கூட பதிவு செய்யக்கூடிய விசேஷத்த ஒரு கேமராவாக இருக்கிறது.
And all the attitudes I have to people,
ஜனங்கள் மீது எனக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை,
all the seeking of honor, it's all recorded.
கணத்தை தேடுகிறது எல்லாம் அதிலே பதிவு செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறது.
All the backbiting, criticizing,
புறங்கூறுதல், விமர்சித்தல்,
and the motive with which I'm preaching or the motive with which I'm doing good things.
நான் எந்த நோக்கத்தோடு கூட பிரசங்கிக்கிறேனோ, எந்த நோக்கத்தோடு நன்மையான காரியங்களை செய்கிறேனோ அந்த நோக்கமும் பதிவு செய்யப்படுகிறது.
The motive with which I'm saying something perhaps to get honor.
நான் ஒருவேளை கணத்தை பெறுவதற்காக சில காரியங்களை சொல்கிறேன்.
That is also recorded.
அவைகளும் பதிவு செய்யப்படுகிறது.
not only what I speak, the reason why I speak it is recorded in this inside video camera.
Naan pesugira kaariyam mattumalla endha kaaranathukaga pesuren endrum kuda andha oli padivile padivu seiyapattukonde irukku oli padivu.
In the day of judgment, the whole one by one everybody will come forward and the tape will be played.
நியாய தீர்ப்பு நாளிலே அவிலே ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொன்றும் வந்து அது அங்கே போட்டு காண்பிக்கப்படும்.
I want to ask you something.
நான் ஒன்றை உங்களிடத்தில் கேட்கிறேன்.
In that day, will you be able to lift up your head or will you hang your head in shame and try to disappear somewhere?
உங்களுடைய தலைகளை உயர்த்தி நீங்கள் பார்ப்பீர்களா அல்லது தலையை கவிழ்ந்து எங்கேயாவது போய் ஒளிந்து கொள்ளலாம் என்று ஓடுவீர்களா?
Maybe you built up a good reputation in the church as a very holy person, holy brother, holy sister.
ஒரு பரிசுத்த சகோதரன் பரிசுத்த சகோதரி என்றதான நல்ல ஒரு பெயரை உங்கள் சபையில வாங்கி விட்டீர்கள்.
Well, it's all going to be revealed that day.
சரி, அதெல்லாம் அந்த நாளில் வெளிப்படுத்தப்பட போகிறது.
And it says here, every single careless word we speak.
நாம் பேசக்கூடிய கவனமற்ற ஒவ்வொரு வார்த்தையும்
not just some message but one word. If I use
ஒரு செய்தி அல்ல, ஒவ்வொரு வார்த்தையும்.
You know, Jesus said in, I don't want to turn there now, but in Matthew 5, you know that verse, he said, if you call a brother a fool, you'll be called to judge, you'll be judged for it.
மத்தேயு 5 ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதனை மூடனே என்று சொன்னாலும் கூட அதுவும் நியாயம் தீர்க்கப்படும் என்று பார்க்கிறோம்.
Read that in Matthew 5:22, it says, you call a person a fool, you can go to hell.
மத்தேயு 5:22 வாசிங்கள், மூடனே என்று ஒருவரை நீங்கள் அழைத்தாலும் கூட நீங்கள் நரகத்துக்கு போவீர்கள் என்று வாசிக்கிறோம்.
Have you read that verse?
இந்த வசனத்தை வாசித்திருக்கிறீர்களா?
It's in your Bible, Matthew 5:22.
மத்தேயு 5:22 உங்கள் வேதாகமத்தில் அது இருக்கிறது.
Whoever says last part to a brother you fool will go to hellfire.
தன் சகோதரனை பார்த்து மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாக இருப்பான் என்று 22 வசனம் கடைசியில் வாசிக்கிறோம்.
Be careful that you don't talk to people with such language.
இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளினாலே நீங்கள் மற்றவர்களிடத்தில் பேசாமல் இருப்பதற்கு ஜாக்கிரதையா இருங்கள்.
That is the language of the cheap rowdies and cheap politicians.
அது ரவுடிகளும் தரமற்ற அரசியல்வாதிகளும் பேசக்கூடிய வார்த்தைகள்.
We are not to be like that.
நாம் அவளை போல இருக்க கூடாது.
Every single idle word you will give an account.
நாம் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
And then people will say, but what if I confess it and forsake it?
நான் அதை அறிக்கையிட்டு நான் விட்டுவிட்டால் என்ன என்று கேட்கலாம்.
Yeah, then the Lord will cleanse you.
அப்பொழுது தேவனுடைய அதை சுத்திகரிப்பார்.
Provided you go and apologize to that person about whom you spoke.
எப்பொழுது என்று சொன்னால், நீங்கள் யாருக்கு விரோதமாக இப்படி பேசினீர்களோ அவர்களிடத்தில் போய் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும்.
You speak against somebody over there.
நீங்கள் அங்கே யாரிடத்திலாவது நீங்கள் பேசி விட்டீர்கள்.
And you just confess it to God.
தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டீர்கள்.
God says go and settle it with that person.
அந்த நபரிடத்தில் போய் காரியங்களை சரி செய்ய ஆண்டவர் சொல்கிறார்.
That is the next verse in Matthew 5.
அதன் மத்தேயு 5 ஆம் அதிகாரத்தில் அடுத்த வசனம் சொல்கிறது.
Matthew 5:22, you call a brother a fool, you'll go to hell.
மத்தேயு 5:22 லே சகோதரனை மூடனே என்று சொன்னால் நீ எரிநரகத்துக்கு போவாய்.
So when you come to pray to God,
தேவனிடத்தில் நீ ஜெபிக்க வரும்பொழுது,
and there you remember that you call your brother a fool.
அங்கே உன் சகோதரனை மூடனே என்று சொன்னது உனக்கு நினைவுக்கு வருகிறது.
Verse 24, stop praying.
24 ஆம் வசனம், ஜெபிப்பதை நிறுத்திவிடு.
Don't even put your money in the box. God won't take it.
பணத்தை காணிக்கை பெட்டியில் கூட போட வேண்டாம். தேவன் அதை எடுக்க மாட்டார்.
First go to that brother whom you called a fool.
முடனே என்று சொன்ன அந்த சகோதரனிடத்தில் முதலாவது போக வேண்டும்.
Settle it with him.
அவரிடத்தில் சரி செய்ய வேண்டும்.
Verse 24.
24 ஆம் வசனம்.
Then come and offer your offering.
பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து.
Please read these verses carefully.
தயவு செய்து இந்த வசனங்களை கவனமாய் வாசியுங்கள்.
Why?
ஏன்?
Matthew 12:37. Because one day it is by your words that God will decide whether you should be declared righteous or not.
நீங்கள் நீதிமானா இல்லையா என்பதை உங்களுடைய கிரியைகளை வைத்து தேவன் தீர்மானிப்பார்.
When it says by your words you'll be justified, the word justified means declared righteous.
உன்னுடைய வார்த்தையினாலே நீ நியாயந்தீர்க்கப்படுவாய் என்று சொன்னால் நீ அதனாலே நீதிமானாக்கப்படுவாய் என்ற அர்த்தம்.
So when your words are played in the videotape, That will determine whether you are righteous or not.
அங்கே அந்த ஒளிப்பதிவு போடப்பட்டு காண்பிக்கும் பொழுது நீங்கள் நீதிமான்களா இல்லையா என்பது அது தீர்மானிக்கும்.
I'm sorry to say, for many many years, in the early years after I was converted, I was very careless because nobody showed me these verses.
நான் மனதிரும்பின ஆதி வருஷங்களிலே நான் மிகுந்த வருத்தப்படுகிறேன். ஏனென்றால் அப்பொழுது எனக்கு யாருமே இந்த வசனங்களை காண்பிக்கவில்லை.
I began to take these verses seriously only after God met with me and filled me with the Holy Spirit
தேவன்
1975
ஆம் ஆண்டு தேவர் என்னை சந்தித்து என்னை பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைத்தார். அதற்கு பிறகுதான் இவளையெல்லாம் நான் பார்க்க ஆரம்பித்தேன்.
அப்பொழுது
ஆரம்பித்தோம்.
After that, I began to take these words very seriously.
அதற்கு பிறகு இந்த வசனங்களை நான் மிகவும் கருத்தாய் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தேன்.
It changed my life.
அது என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது.
It changed my home life.
என்னுடைய குடும்ப வாழ்க்கையை மாற்றிவிட்டது.
Change the way I speak to my wife.
என்னுடைய துணைவியாரிடத்தில் பேசக்கூடிய விதத்தை மாற்றிவிட்டது.
Change the way I speak to young brothers.
இளம் சகோதரர்களிடத்தில் பேசுகிற விதத்தை மாற்றிவிட்டது.
I was ready to apologize to anybody when I wrong someone.
நான் யாருக்காவது யாரிடத்திலாவது தவறாக பேசிவிட்டால் நான் உடனே போய் மன்னிப்பு கேட்பதற்கு தயாராக இருந்தேன்.
I want to ask you brothers, have you ever apologized to a younger brother?
சகோதரர்களை உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களை விட வயதிலே குறைந்தவர்களிடத்தில் மன்னிப்பு எப்பொழுதாவது கேட்டிருக்கிறீர்களா?
I have done it.
நான் அதை செய்திருக்கிறேன்.
Give you one example.
ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
There's a brother who is younger than my youngest son.
என்னுடைய இளைய மகனை காட்டிலும் வயது குறைவான ஒரு சகோதரன்.
And this is in the old days when we were in CFC.
CFC ல இருந்த அந்த ஆரம்ப நாட்களிலே.
Must be going back about 30 years ago or more. Or
maybe ஆண்டுகள் முன்பாக.
Sorry, maybe 20 years ago.
20 மன்னிக்கவும் 20 ஆண்டுகள் முன்பதாக.
And someone was there, one that brother was involved in taking care of the recording.
அந்த சகோதரர் ஒளிப்பதிவு செய்யக்கூடிய வேலையை பொறுப்பெடுத்து பார்த்துக் கொண்டிருந்தார்.
Or the tape or something, I don't know, so he's doing some media work.
அல்லது இந்த டேப் ரெக்கார்டர் அது ஏதோ ஒரு இது போன்ற பதிவு செய்யக்கூடிய வேலையை செய்து கொண்டிருந்தார்.
And there was some confusion and I went and rebuked him. I said, you got to be careful when you do this. You are doing a ministry in the church.
அங்கே ஒரு குழப்பம் ஏற்பட்டபடினாலே நான் அந்த சகோதரத்திலே போய் நீ இந்த காரியங்களை செய்வதில் கவனமா இருக்க வேண்டும் என்றால் இது தேவனுடைய ஊழியம் என்று நான் தெரிந்து கொண்டேன்.
This is on a Sunday.
அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை.
Little later that day, somebody told me that he was not at fault. Another person did something wrong.
அந்த நாளின் பின் பகுதியிலே யாரோ ஒருவர் இருந்து சொன்னார்கள், அந்த நபர் தவறு செய்யவில்லை, வேறு ஒரு நபர் தான் தவறு செய்தார், அவர் தான் பொறுப்பு என்று சொன்னார்கள்.
So I went to that brother. He must have been about 25 years old.
நான் அந்த சகோதரத்திலே போனேன். அவருக்கு 25 வயது இருக்கும்.
I was much 55 or so.
அப்பொழுது எனக்கு 50 வயது இருந்திருக்கும். அவரை காட்டில் எவ்வளவு வயதானவர்.
I put my arm on his shoulder.
அவருடைய தோளிலே என்னுடைய கையை நான் போட்டேன்.
I said, brother, I'm really sorry for correcting you.
உங்களை நான் கடிந்து கொண்டதற்காய் நான் உண்மையாலுமே நான் வருத்தப்படுகிறேன் என்று சொன்னேன்.
I didn't call him a fool or anything.
நான் அவரை மூடன் என்றெல்லாம் நான் அழைக்கவில்லை.
I never use such words to anybody.
நான் அப்படிப்பட்ட வார்த்தை யாரிடத்திலையும் பயன்படுத்துவதில்லை.
I corrected him for something which he did not do.
அவர் செய்யாத ஒரு காரியத்திற்காக நான் அவரை கடிந்து கொண்டேன்.
So I apologized and I said, please forgive me.
ஆகவே நான் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு என்னை தயவு செய்து மன்னித்து விடு என்று சொன்னேன்.
And that is how I have sought to live my life all these years.
இப்படித்தான் என்னுடைய இவ்வளவு ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ முற்பட்டிருக்கிறேன்.
Because I fear this word. By your words you will be justified. By your words you will be condemned.
உன்னுடைய வார்த்தையினாலே நீ தீர்க்கப்படுவாய் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையினாலே நான் என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன்.
And I'll tell you the result in my life.
என்னுடைய வாழ்க்கையில் அதனுடைய விளைவை சொல்கிறேன்.
When I'm careful with my words like that.
இது போன்ற என்னுடைய வார்த்தைகளிலே நான் கவனமுள்ளவனாய் இருந்தால்
God blesses the words I to bring life to others.
ஆண்டவர் என்னுடைய வாயின் வார்த்தைகளை ஆசீர்வதித்து அதன் மூலமாக மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார்.
You know, anybody can preach a good sermon. There are so many people who are not even born again who preach good sermons.
நல்ல பிரசங்களை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். எத்தனையோ மறுபடியும் பிறக்காதவர்கள் நல்ல பிரசங்களை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
But to bring life.
ஒரு ஜீவனை கொண்டு வர வேண்டுமானால்.
And there were some people who once upon a time they would bring life by their words, but it's gone down into death now.
ஆனால் இப்படியும் சிலர் இருந்திருக்கிறார்கள். ஒரு கால கட்டத்திலே அவர்கள் பேசும்பொழுது ஜீவனை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுதோ அது கீழே போய்கொண்டே இருக்கிறது.
Coming back to 2 Peter 3.
2 பேதுரு 3 அதிகாரத்துக்கு நாம் மீண்டும் திரும்பி வருவோம்.
We are eagerly looking forward to a new earth where everything is righteousness.
எல்லாமே நீதியா இருக்கக்கூடியதான புதுவான புது பூமியை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
And we are building a church preparing people in righteousness for that new kingdom.
அந்த புது ராஜ்யத்திற்காக இப்பொழுது நீதியா இருக்கக்கூடிய மக்களை சபையில் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்.
So dear beloved brothers and sisters,
ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே,
That's what Peter also says, your beloved.
பிரியமானவர்களே என்று பேதுரு இங்கே சொல்கிறார்.
since you are looking for such a righteous kingdom to come,
இப்படிப்பட்ட நீதியான ஒரு ராஜ்யம் வரும்படியா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
Be hard working. Diligent means be hard working.
நீங்கள் கவனமாய் இருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொன்னால் கடினமாய் வேலை செய்கிறவர்களாய் இருங்கள்.
How many business people work so hard to make money?
பணத்தை சம்பாதிப்பதற்கு எவ்வளவு வியாபாரிகள் அதிகமாய் கடுமையாய் உழைக்கிறார்கள்.
Day and night they work.
இரவும் பகலுமாய் வேலை செய்கிறார்கள்.
Be diligent to be found in Christ in peace.
சமாதானத்திலே கர்த்தருக்குள் காணப்பட முடியாக நீங்கள் ஜாக்கிரதையாய் இருங்கள்.
You have to be a man of peace and a woman of peace.
நீங்கள் ஒரு சமாதான புருஷராக சமாதான ஸ்திரீயாக இருக்க வேண்டும்.
It's a wonderful thing.
இது அற்புதமான ஒரு காரியம்.
I'll tell you one of the results of that.
அவருடைய ஒரு விளைவை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Romans and chapter 16.
ரோமர் 16 அதிகாரம்.
If you are a man of peace,
நீங்கள் ஒரு சமாதான புருஷராக இருந்தால்,
never going to fight or be in conflict with anybody.
யாரிடத்திலும் சண்டை போடவோ அல்லது பிரச்சனை பிணக்குகளை உண்டு பண்ணவோ போகாதவர்களாக இருந்தால்,
because you recognize that our struggle is not with flesh and blood but with evil forces in the
நம்முடைய போராட்டம்
with the devil's evil forces.
நம்முடைய போராட்டமானது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, அது தீய சக்திகளோடும் பிசாசுடைய துரைத்தனங்களோடும் இருக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்கள்.
Then Romans 16:20 says.
அப்படியானால் ரோமர் 16:20 சொல்லுகிறது.
Not God will crush Satan under your feet, but the God of peace will crush Satan under your feet.
தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசிக்கப்படுவார் என்ற அல்ல, சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலிலே கீழே நசிக்கப்படுவார்.
I want Satan to be under my feet every single day, every hour of every day.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு மணி நேரமும் சாத்தானுடைய காலுக்கு கீழாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
But that can be possible only if I am a man of peace.
அது எப்பொழுது சாத்தியம் என்று சொன்னால், நான் சமாதான புருஷனா இருந்தால் மட்டுமே.
The devil has zero peace.
பிசாசுக்கு பூஜ்யம் தான் சமாதானம் இருக்கிறது.
God is a God of peace. 100 out of 100 peace.
தேவன் சமாதானத்தின் தேவன், நூற்றுக்கு நூறு அவரிடத்தில் சமாதானம் உண்டு.
So look at this as two sides. One side, the devil with no peace, and God with complete peace.
ஒரு புறம் சமாதானமே இல்லாமல் சாத்தான் இருக்கிறான், இன்னொரு புறம் தேவன் சமாதானத்தில் நிறைந்தவராக இருக்கிறார்.
And all of us are in between.
நாம் எல்லாருமே இடையில இருக்கிறோம்.
And we must be moving slowly more and more towards God who is full of peace.
நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனண்டே நெருங்கி 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 சமாதானம் நிறைந்த தேவனிடத்திலே நாம் போக வேண்டும்.
Some brothers were like that when they first came to CFC.
சில சகோதரர்கள் CFC-க்கு வந்தபொழுது ஆரம்பத்தில் அப்படி இருந்தார்கள்.
They took their Christian life seriously.
தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை மிகவும் கருத்தாக எடுத்துக்கொண்டார்கள்.
They were men and women of peace.
அவர்கள் சமாதான புருஷராய் சமாதான ஸ்திரீகளாய் இருந்தார்கள்.
Carelessly they drifted and they are getting closer to the devil now with strife and quarreling and backbiting and gossiping.
அவர்கள் கவன குறைவாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தான் பக்கமாய் போய் இப்பொழுது சண்டை போடுகிறார்கள், புறங்கூறுகிறார்கள், குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள்.
I don't know your lives.
உங்களுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியாது.
So I'm not speaking to any of you because I don't even know you.
உங்களை எனக்கு தெரியாது, ஆகவே நான் உங்களை குறிப்பிட்ட உங்களிடத்தில் நான் பேசவில்லை.
I can't even see your faces.
உங்களை முகத்தை கூட நான் இப்பொழுது பார்க்க முடியவில்லை.
I don't know who's listening to me and who's not listening to me.
என்னை யார் கவனிக்கிறார்கள், என்னை யார் கவனிக்கவில்லை என்று எனக்கு தெரியாது.
So you can't say I'm preaching at you. I'm just preaching the word of God.
ஆகவே நான் உங்களை பார்த்து தான் சொல்கிறேன் என்று நீங்க சொல்ல முடியாது. நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறேன்.
By your words you'll be justified. By your words you'll be condemned.
உங்களுடைய வார்த்தையினாலே நீங்கள் நியாயந்தீர்க்கப்படுவீர்கள். உங்கள் வார்த்தையினாலே நீங்கள் நீதிமானாக்கப்படுவீர்கள்.
In the day of judgment, God will press the rewind button and the videotape will start from the day you were born again.
நியாயத்தீர்ப்பின் நாளிலே ஆண்டவர் அந்த ரீவைண்ட் பட்டனை அவர் போடுவார். அப்பொழுது அந்த நியாயத்தீர்ப்பின் நாளிலே உங்களுடைய அந்த ஒளிநாடு ஓடிக்கொண்டே இருக்கும்.
From the day you were born again.
மறுபடியும் பிறந்த நாளிலிருந்து.
It will continue till the day you left the earth.
நீங்கள் அந்த பூமியை விட்டு போகும் நாள் வரை அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும்.
But you said that all those things I confessed and forsook will be blotted out.
நான் அறிக்கை செய்து விட்டு விட்டால் அவள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும் என்று நீங்கள் சொல்லலாம்.
So I'll have nothing to be ashamed of, you say.
ஆகவே வெட்கப்படுவதற்கு எனக்கு ஒன்றுமில்லை என்று நீங்கள் சொல்லலாம்.
That is very cheap way of treating the blood of Christ.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை மிகவும் தரக்குறைவாக நடத்தக்கூடிய ஒரு வழி அது.
Oh, it's like water. It doesn't matter if my hand gets dirty. Water is there in the tap free.
ஓ குழாயிலே தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது, இலவசமாய் வருகிறது, எவ்வளவு முறை என்னோட கழுத்து கையை அழுக்காக்கினாலும் பரவாயில்லை, நான் போய் கழுவி கொள்கிறேன் என்று சொன்னதை
போல. பட் இஃப் வாட்டர் காஸ்ட் 10,000 ரூபீஸ் ஒன் கப், யூ வில் நாட் டர்ட்டி யுவர் ஹேண்ட் சோ ஈஸிலி.
ஆனால் ஒரு டம்ளர் தண்ணீர் 10,000 ரூபாய் விலைக்கு விற்கும் என்று சொன்னால் உங்களுடைய கையை அவ்வளவு சீக்கிரமாய் அழுக்காக்க மாட்டீர்கள்.
No, I can't afford to clean my, dirty my hands because water is 10,000 rupees one cup.
ஒரு டம்ளர் தண்ணீர் 10,000 ரூபாய் ஆகவே என்னுடைய கையை நான் அழுக்காக்க முடியாது என்று சொல்வீர்கள்.
How much is the blood of Christ worth? Is it 10,000 rupees?
கிறிஸ்துவின் ரத்தம் அது எவ்வளவு மதிப்புள்ளது? 10,000 ரூபாயா?
To cleanse one sin of yours.
உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாவத்தை சுத்திகரிப்பதற்கு.
Many people value the blood of Christ less than tap water.
அநேகர் கிறிஸ்துவின் ரத்தத்தை குழாய் தண்ணீரை காட்டிலும் குறைவான விதத்திலே மதிப்பிடுகிறார்கள்.
Something wrong and they say, oh Lord, please forgive me, cleanse me in your blood.
தவறு செய்துவிட்டு ஆண்டவரே என் ரத்தத்தினால் என்னை கழுவும் சுத்திகரியும் என்று சொல்கிறார்கள்.
The Lord is merciful and he forgives.
தேவன் இரக்கமுள்ளவராயிருந்து மன்னிக்கிறார்.
If you have gone and asked forgiveness from the other person also, not otherwise.
நீங்கள் மற்ற நபரத்திலே போய் மன்னிப்பு கேட்டிருந்தால் தான் அவர் மன்னிப்பார், இல்லாவிட்டால் செய்ய மாட்டார்.
But then, tell me, what will your videotape look like in the final day when it is played?
கடைசி நாளிலே அந்த ஒளிப்பதிவு போடப்படும் பொழுது எப்படி இருக்கும் என்று நீங்கள் சொல்லுங்கள்.
Picture this, your videotape is being played.
இதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், உங்களுடைய ஒளிநாடா எப்படி போடப்பட போகிறது என்று.
The day of judgment.
நியாய தீர்ப்பு நாளிலே.
And everybody is seeing, you are standing there.
எல்லாருமே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், நீங்க நின்று கொண்டிருக்கிறீர்கள்.
And they'll see some 2-3 minutes of some good things you did and said.
அங்க 2-3 நிமிடங்கள் நீங்கள் செய்த நல்ல காரியம் அங்க படமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது.
And then huge blank tape of 1 hour.
அருகு ஒரு மணி நேரம் ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக இருக்கிறது அந்த படம்.
And you're wondering what is happening in this 1 hour.
இந்த ஒரு மணி நேரம் என்ன நடந்தது என்று ஆச்சரியப்படுகிறீர்கள்.
All blotted out.
எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது.
So people will know what you were doing in that 1 hour.
ஆகவே அந்த ஒரு மணி நேரம் நீங்கள் என்ன செய்திருந்திருப்பீர்கள் என்று சொல்லி மக்களால் கணிக்க முடியும்.
And then another 2 minutes of something very good.
அதுக்கு பிறகு நன்மையான காரியங்கள் 2 நிமிடங்கள்.
And then another 1 or 2 hours of things that are blotted out because you ask the Lord to forgive this, forgive this, forgive this, all blotted out.
அதுக்கு பிறகு 1 2 மணி நேரங்கள் அதிலே எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவரே என்னை சுத்திகரியும் கழுவும் சுத்திகரியும் என்றெல்லாம் எவ்வளவு காரியங்களை செய்து நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள்.
Even if your sin is not revealed, they will know what you were doing in those hours. It's a blank tape.
உங்களுடைய பாவங்கள் அங்க வெளியரங்கமாக்கப்படாவிட்டாலும் கூட அந்த குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு அந்த ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதே அதை குறித்து மக்கள் கணிக்க முடியும்.
For hours and hours and hours on that videotape, you are doing things you are ashamed of.
அங்க எத்தனையோ மணி நேரங்கள் மணி நேரங்கள் மணி நேரங்கள் அந்த ஒளிப்பதிவிலே பதியப்பட்டிருக்கிறது, அதை காரியங்களை குறித்து நீங்கள் வெட்கப்படுகிறீர்கள்.
Don't take it lightly. Yeah, the blood of Jesus will cleanse me.
இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்கும் என்று சொல்லி நீங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்.
Dear brothers, the Lord is coming soon.
அருமையான சகோதரர்களே, ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார்.
You have not taken these things seriously. Take it seriously at least now.
இவைகளை நீங்கள் இவ்வளவு நாளும் ஜாக்கிரதை எடுக்காவிட்டால் இப்பொழுது இருந்தாவது நீங்கள் இதை சீரியஸா எடுத்துக்கொள்ளுங்கள்.
You cannot do anything about all those blank hours on the past years of your tape.
உங்களுடைய பல கடந்த காலத்தில் உள்ளது அந்த ஒளிநாடாவிலே ஒன்றுமில்லாமல் இருக்கக்கூடிய காரியங்களை வைத்து இப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாது.
You can't stop it. It will be played in the final day. Many hours of blank.
அதை நீங்கள் நிறுத்த முடியாது. அநேக மணி நேரங்கள் அது வெறுமையாய் ஓடிக்கொண்டிருக்கும்.
But at least let them see that from the year 2022 something happened to your videotape.
குறைந்தபட்சம் 2022 ஆண்டிலிருந்து உங்களுடைய அந்த ஒளிநாடாவில் ஏதோ ஒரு வித்தியாசம் நடக்கிறது என்பதையாவது அவர்கள் பார்க்கட்டும்.
Something happened in
January. நடந்து விட்டது.
January 14, 2022 onwards.
ஜனவரி 14 நாள் 2022 ஆண்டு முதல்.
And they'll say, how this tape has suddenly become full of so many good words and good things in this person's life.
Oh, இந்த மனிதருடைய வாழ்க்கையில் எப்படி திடீரென்று இந்த ஒளிநாடாவிலே எல்லாம் நன்மையான காரியங்களாக நிறைந்திருக்கிறது, என்ன நடந்தது?
Only here and there some 5 seconds of some blank tape.
ஏதோ இங்கும் அங்குமாக ஒரு 5 வினாடிகள் மட்டும் வெறுமையாக இருக்கிறது.
Something must have happened in his life.
அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்திருக்க வேண்டும்.
Something must have happened in this sister's life.
இந்த சகோதரருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்திருக்க வேண்டும்.
Yes, he attended the Pongal conference.
ஆம், பொங்கல் கருத்தரங்கு அதிலே பங்கு பெற்றார்.
May that be said about you.
இப்படி உங்கள் வாழ்க்கை குறித்து சொல்லப்படட்டும்.
Seek, we are looking for a earth which is full of righteousness.
நீதி வாசமாய் இருக்க முடியான ஒரு புது பூமியை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
So it says in verse 17.
ஆகவே 17 வசனத்திலே வாசிக்கிறோம்.
2 Peter 3:17.
2 பேதுரு 3:17.
Since you know all these things beforehand, which I have just told you.
இப்பொழுது சொன்ன காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பே தெரிந்திருக்கிறபடினாலே
be on your guard.
ஜாக்கிரதையாயிருங்கள்.
So that you're not carried away by the error of unprincipled men and fall from your own steadfastness.
உறுதியில்லாத கல்லாதவர்கள் உறுதியில்லாதவர்களுடைய புரட்டுகிறது போல இந்த காரியங்கள் நீங்கள் செய்யாமல் இருக்கும்படியாக.
Don't fellowship with ungodly brothers and sisters.
தேவபக்தி இல்லாத சகோதர சகோதரோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட வேண்டாம்.
What would you think if some brother came to your house?
ஒரு சகோதரர் உங்கள் வீட்டுக்கு வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம்.
With a bag full of all the rubbish that is he collected in his kitchen.
அவருடைய சமையல் அறையிலே தினமும் உள்ள அழுகி போன காய்கறிகள் கீரைகள் இந்த குப்பைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த பை நிறைய போட்டுக்கொண்டு வருகிறார்.
And he brings it to your sitting room, it's smelling like anything, that bag.
நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அறைக்கு கொண்டு வருகிறார், அங்கே அது மிகுந்த துர்நாற்றம் அடிக்கிறது.
And you wonder why he brought that bag with him.
ஏன் இந்த குப்பை பையை கொண்டு வந்தார் என்று ஆச்சரியப்படுகிறீர்கள்.
And then he dumps it all in your
அதை கொண்டு வந்து கொட்டுகிறார்.
You think, what type of person this is? Is he a madman or something?
இவருக்கு என்ன ஆகிவிட்டது? இவர் என்ன பைத்தியக்காரரா?
Nobody will do that.
யாருமே அப்படி செய்ய மாட்டார்கள்.
But when you go to a house,
நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு போகிறீர்கள்,
and speak words of evil and criticism,
தீமையான வார்த்தைகளையும் குற்றஞ்சாட்டுதல்களையும் விமர்சனங்களையும் வைப்பீர்களானால்,
finding fault with this person and that person and the other person,
இந்த நபரத்தில் இந்த தப்பு இருக்கிறது, அந்த நபரத்தில் அந்த தவறு இருக்கிறது என்று சொல்லி குற்றம் கண்டுபிடிக்கிறவளா இருந்தால்,
and trying to stir up some people to be angry with that person,
இன்னொரு நபர் மீது கோபப்படும் முடியாத ஒரு நபரை உசுப்பி விடுவீர்கள் என்று சொன்னால்,
you are bringing that rubbish which should be in the garbage and putting it in the sitting room.
குப்பை தொட்டியில் இருக்க வேண்டிய அந்த குப்பையை கொண்டு வந்து நீங்கள் முன்னால் அமர்ந்திருக்க கூடிய அறையிலே வந்து கொட்டுகிறீர்கள்.
No difference.
வித்தியாசமே இல்லை.
Don't be carried away, it says here, by the error of unprincipled men.
அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் நீங்கள் இழுப்புண்டு நீங்கள் போய்விட வேண்டாம். விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள்.
Okay. Sir. Those are all the warnings I've given you.
நான் இப்பொழுது சொன்னதெல்லாம் எச்சரிப்புகள்.
Now let us say some positive things.
இப்பொழுது நேர்மறையான காரியங்களை சொல்வோம்.
Now, but verse 18, grow in grace and in the knowledge of our Lord and Savior Jesus Christ.
நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள்.
See, all that I said so far from verse 10 is a preparation for this verse.
நான் 10 வசனத்திலிருந்து இவ்வளவு நேரம் சொன்ன காரியங்கள் எல்லாம் இந்த வசனத்துக்குரிய ஆயத்தங்கள்.
Grow in grace.
கிருபையிலே வளருங்கள்.
Every year, one year is gone now, we must grow in grace.
ஒரு வருடம் ஆகிவிட்டது, ஒவ்வொரு ஆண்டும் நாம் கிருபையிலே வளர வேண்டும்.
You should get a promotion.
உங்களுக்கு ஒரு உயர்வு வர வேண்டும்.
When the results come out, don't you ask your children, did you get promoted to the next standard?
தேர்வு முடிவு வெளியான உடனே பிள்ளைகளை பார்த்து கேட்பீர்கள் அல்லவா, அடுத்த வருஷத்திற்கு நீ உயர்வாகி போகிறாயா, தேர்ச்சி பெற்று போகிறாயா என்று.
You are in third standard, my son. Have you got promoted to fourth standard?
நீ இப்பொழுது மூன்றாம் வகுப்பில் படிக்கிறாய், நான்காம் வகுப்புக்கு தேர்ச்சி அடைந்து விட்டாயா?
My dear the girl, you were in sixth standard, have you got promoted to seventh standard?
அருமையான மகளே, ஆறாம் வகுப்பில் இறுதி தேர்வு எழுதி விட்டாய், இப்பொழுது நீ தேர்ச்சி அடைந்து ஏழாம் வகுப்புக்கு போகிறாயா?
How will you feel if your children say, no mommy, I failed again?
இல்லம்மா, நான் மீண்டும் நான் இந்த வருஷம் ஃபெயில் ஆகிவிட்டேன் என்று சொன்னால் எப்படி உணர்வீர்கள்?
I'm still making the same mistakes in mathematics that I have been making for the last 3 or 4 years.
கடந்த 3 ஆண்டுகளாக நான் இந்த தவறுகளை கணக்கு பாடத்தில் செய்தனோ அதே தவறுகளை மீண்டும் நான் செய்து கொண்டிருக்கிறேன்.
But how will you feel as a mother or father?
ஒரு தகப்பனாய் தாயாக இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி உணர்வீர்கள்?
We gave him special tuition.
நாம் எவ்வளவு டியூஷன் வைத்தோமே.
Still he is making the same mistakes in mathematics.
ஆனாலும் கணக்கு பாடத்தில் அதே தவறை செய்து கொண்டே இருக்கிறாய்.
That is how God feels.
இப்படித்தான் தேவனும் உணர்கிறார்.
For so many years, this child of mine has been hearing, stop speaking evil.
தீமையை பேசுவதை நிறுத்திவிடு என்றதான இந்த காரியத்தை எத்தனையோ ஆண்டுகளாக என்னுடைய மகன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான்.
Still the same thing.
ஆனாலும் அப்படியே செய்து கொண்டிருக்கிறார்.
Don't have wrong attitudes towards others.
மற்றவர்கள் மீது தவறான மனப்பான்மை கொண்டிருக்க வேண்டாம்.
But still the same thing.
ஆனாலும் அதே காரியம்.
Treat other people kindly.
மற்றவர்களை தயவாய் நடத்துங்கள்.
But no change.
ஆனால் மாற்றமே இல்லை.
Still the same harsh attitude towards others.
இன்னும் அதே கடினமான மனப்பான்மை மற்றவர்கள் மீது.
Let me show you a verse in Psalm 18.
சங்கீதம் 18ல உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன்.
Psalm 18 verse 25.
சங்கீதம் 18:25.
With the kind, O Lord, you show yourself kind.
தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவே காண்பிக்கிறேன்.
Psalm 18 verse 25.
சங்கீதம் 18:25.
Verse 26. But with the crooked, the last part, you will show yourself astute.
மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். 26ஆம் வசனம் கடைசி பகுதி.
In very simple words,
எளிய வார்த்தைகளிலே,
if you are kind to others, God will be kind to you.
நீங்கள் மற்றவர்களுக்கு தயவுள்ளவர்களாக இருந்தால் தேவன் உங்கள் மீது தயவுள்ளவராக இருப்பார்.
If you are hard on the other brothers, I tell you in Jesus' name, God will be hard on you.
ஆனால் மற்ற சகோதரர்கள் மீது நீங்கள் கடினமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நான் இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன், தேவன் உங்கள் மீது கடினமுள்ளவராக இருப்பார்.
My responsibility as a father is to manifest the spirit of God to my children.
தாப்புனா இருக்கக்கூடிய என்னுடைய பொறுப்பு தேவனுடைய அந்த ஆவியை என் பிள்ளைகளுக்கு நான் வெளியரங்கமாக்க வேண்டும்.
My responsibility as an elder in a church is to manifest the spirit of God to the people in the church.
சபையில மூப்பராக இருக்கக்கூடிய என்னுடைய பொறுப்பு சபையில் உள்ள மக்களுக்கு தேவனுடைய ஆவியை நான் அவர்களுக்கு சொல்ல வேண்டும், காண்பிக்க வேண்டும்.
So when I see an elder brother very kind to others, I must be kind to him because that's how God is.
அவர் ஒரு சகோதரர், ஒரு மூத்த சகோதரர் மற்றவர் மீது தயவுள்ளவராக இருந்தால் நானும் அவர் மீது தயவுள்ளவராக வேண்டும், இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்படித்தான் தேவன் இருக்கிறார்.
When this elder brother has got compassion on the needy and the poor,
ஒரு மூத்த சகோதரர் அவர் தேவையில் உள்ளவர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் அவர் மனதுருக்கம் உள்ளவராக இருந்தால்,
and doesn't look upon people according to their caste or any such rubbish,
ஜாதி வித்தியாசம் பார்க்காத இந்த குப்பையான காரியங்கள் எல்லாம் பார்க்காதவராக இருந்தால்,
he is kind,
அவர் தயவுள்ளவராக இருக்கிறார்.
Lord, I want to be kind to him because you are kind to him.
ஆண்டவரே, நீர் அவரிடத்தில் தயவுள்ளவராக இருக்கிற நானும் அவரிடத்தில் தயவுள்ளவராக இருக்க வேண்டும் ஆண்டவரே.
But if I see an elder brother very hard on others,
ஆனால் ஒரு மூத்த சகோதரர் ஒரு மூப்பர் மற்றவர்கள் மீது கடினம் உள்ளவராக இருக்கிறார்,
I must be hard on him because that is how God is.
நானும் அவர் மீது கடினம் உள்ளவனாக இருக்க வேண்டும், ஏனென்றால் அப்படித்தான் தேவன் இருக்கிறார்.
I can't be kind to him because God is not kind to him. God is hard on those who are hard on others.
தேவன் அவர்கள் மீது மற்றவர்கள் மீது கடினமாக இருக்கிறவர்கள் மீது தேவன் கடினம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நான் தயவுள்ளவனாக இருக்க முடியாது.
I want to tell you, I have tried to follow that for 40 years.
நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், 40 ஆண்டுகளாக இதை நான் அபியாசப்படுத்த முயற்சித்திருக்கிறேன்.
Be like God, to be hard on those who are hard on others and to be kind on those who are kind to others.
தேவனை போல இருக்க வேண்டும், தயவுள்ளவர்களுக்கு தயவுள்ளவராகவும் கடினமுள்ளவர்களுக்கு மாறுபடுகிறவர்களுக்கு மாறுபடுகிறவராகவும்.
And I have no favorites.
எனக்கு பட்சபாதம் உள்ளவர்கள் அல்ல.
I have to be utterly without favorites in God's presence.
தேவனுடைய சமூகத்திலே நான் பட்சபாதம் இல்லாதவனாக நான் இருக்க வேண்டும்.
I don't care what they think about me.
என்னை குறித்து அவர்கள் என்ன எண்ணுகிறார் என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை.
They criticize Jesus, who was the most perfect man on earth.
பூமியிலே மிகவும் பூரணராக இருந்த இயேசு கிறிஸ்துவையே அவர்கள் குற்றம்
சாட்டினார்கள்.
என்னை அவர் குற்றம் சாட்டாமல் எப்படி இருப்பார்கள்?
They called him the prince of devils.
பிசாசுகளின் அதிபதி என்று இயேசு அழைத்தார்கள்.
And Jesus said, if they call the master of the house Beelzebub, prince of devils, how much more the members of his family?
வீட்டின் எஜமானனையே பிசாசுகளின் அதிபதி பெயல்செபூல் என்று அழைத்தால் அந்த குடும்பத்தினுடைய அங்கத்தினர்களை எப்படி அதிகமாக கூப்பிடுவார்கள் என்று சொன்னார்.
Yeah, I've had people call me the devil.
என்னை பிசாசு என்று அழைக்கக்கூடிய மக்கள் இருந்தார்கள்.
They printed tracts with that.
அதை வைத்து துண்டு பொறியில் அச்சடித்து கொடுத்தார்கள்.
I'm honored. It proves that I'm a member of Jesus' family.
நான் கனம் பெற்றவன், ஏனென்று சொன்னால் நான் இயேசுனுடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தினன் என்பது இது நிரூபிக்கிறது.
Because he was called the master of devils.
ஏனென்றால் அவர் பிசாசின் அதிபதி என்று அழைக்கப்பட்டார்.
So we are not disturbed by what people say about us or think about us.
ஆகவே நம்மை குறித்து ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள், நம்மை குறித்து என்ன எண்ணுகிறார்கள் என்பதை குறித்து நாம் அக்கறைப்படக்கூடாது.
Grow, verse 2 Peter 3:18, in the knowledge of the Lord and Savior Jesus Christ.
நம்முடைய கர்த்தரும் ஆண்டவரும் ஆகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவிலே வளருங்கள், அவர் அறிகிற அறிவிலே வளருங்கள்.
Understand what type of person he is.
அவர் எப்படிப்பட்ட நபராக இருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள்.
He is kind to the kind and hard to the hard.
தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவராக இருக்கிறார், மாறுபடுகிறவனுக்கு மாறுபடுகிறவராய், கடினமானவர்களுக்கு கடினமானவர்களாக இருக்கிறார்.
Grow in that knowledge.
அந்த அறிவிலே வளருங்கள்.
And grow in grace.
கிருபையிலே வளருங்கள்.
See, grace is a power.
கிருபை என்பது ஒரு வல்லமை.
Many people don't understand that. Many people they mix grace and mercy.
அநேகர் கிருபையும் இரக்கத்தையும் அவர் குழப்பிக் கொள்கிறார்கள். அநேகர் அதை விளங்கிக் கொள்ளவில்லை.
I hope you understand the difference between mercy and grace.
இரக்கத்திற்கும் கிருபைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
Mercy is an old covenant word.
இரக்கம் என்பது பழைய உடன்படிக்கையின் வார்த்தை.
There are no grace then.
அப்பொழுது கிருபை இல்லை.
Today we need mercy but we also have grace.
இன்றைக்கு நமக்கு இரக்கம் தேவை, அதே சமயத்தில் கிருபையும் நமக்கு தேவை.
See, it says in Luke chapter 2.
லூக்கா 2 அதிகாரம்.
That even Jesus needed grace when he grew up.
இயேசு வளர்ந்த பொழுது அவருக்கே கிருபை தேவைப்பட்டது.
Because he lived as a man.
என்ன அவர் ஒரு மனிதராக வாழ்ந்தார்.
He was God.
அவர் தேவனாயிருந்தார்.
On earth he was God.
பூமியில் இருக்கும் பொழுதும் அவர் தேவனாயிருந்தார்.
That's why he could forgive sins.
ஆகவே தான் பாவங்களை மன்னிக்க முடிந்தது.
That's why he could still the wind and walk on the water.
ஆகவேதான் காற்றை அவர் அமர்த்தினார், தண்ணீர் மேல் நடந்தார்.
He was God.
அவர் தேவன்.
But he lived on earth as a man.
ஆனால் இந்த பூமியிலே அவர் ஒரு மனிதனைப் போல வாழ்ந்தார்.
And so he had to grow from childhood like a child.
ஆகவே அவர் சிறு பிராயத்திலே ஒரு பிள்ளையைப் போல தான் வளர வேண்டியதாக இருந்தது.
How is it that from childhood till 33 and a half years he never sinned even once?
அது எப்படி சிறு பிராயம் முதல் 33 ஆண்டு வரை ஒருமுறை கூட ஒரு பாவம் செய்யாதவராக இருந்தார்?
I am helping you to grow in the knowledge of the Lord Jesus Christ.
நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவிலே வளர முடிய நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்.
Turn to Luke chapter 2 verse 40.
லூக்கா 2 அதிகாரம் 40 வசனம்.
It's talking about Jesus, the child continued to grow.
இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது, அந்த பிள்ளை வளர்ந்து.
Luke 2:40.
லூக்கா 2:40.
And the grace of God was upon him.
தேவனுடைய கிருபை அவர் மீது இருந்தது.
So when the grace of God is upon a person, the man is under grace.
ஆகவே ஒரு கிருபை ஒரு மனிதன் மீது இருக்கும்பொழுது அந்த மனிதன் கிருபைக்கு கீழாக இருக்கிறார்.
It's like saying if I am under an umbrella, the umbrella is over me. I am under the umbrella.
நான் ஒரு குடைக்கு கீழாக, நான் ஒரு குடை எனக்கு மேலாக இருந்தால் நான் அந்த குடைக்கு கீழாக இருக்கிறேன்.
Then the rain cannot fall on me.
அப்பொழுது மழை என் மீது விழாது.
So the Bible says when a man is under grace,
ஆகவே வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதன் கிருபைக்கு கீழ்பட்டிருந்தால்,
Romans 6:14, sin cannot touch him.
ரோமர் 6:14, பாவம் அவனை தொட முடியாது.
The rain of sin cannot fall on him.
அந்த பாவம் என்கிற மழை அவன் மீது விழாது.
Because he is under grace.
ஏனென்றால் அவன் கிருபைக்கு கீழாக இருக்கிறார்.
The grace was on him, he says, and that's why he never sinned.
அந்த கிருபை அவர் மீது இருந்தபடினாலே தான் அவர் பாவம் செய்யவில்லை.
And he says to you and me, you follow me.
நீயும் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், என்னை பின்பற்றுங்கள்.
Grow in this grace.
இந்த கிருபையிலே வளருங்கள்.
That is what we read just now in 2 Peter 3.
இதுதான் இப்பொழுது 2 பேதுரு 3 வாசித்தோம்.
That means we must grow more and more and more to overcome sin.
நாம் இன்னும் அதிகமாக வளர்ந்து பாவத்தை மேற்கொள்ள வேண்டும்.
Now see Hebrews chapter 4.
எபிரேயர் 4
It says here in verse 15, Jesus was tempted as a high priest exactly like us in everything.
பிரதான ஆசாரியரா இயேசு கிறிஸ்து நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார்.
That's what we preached for 47 years in CFC.
இதைத்தான் 47 ஆண்டுகளாக நாம் CFC-ல பிரசங்கித்து வருகிறோம்.
Hardly anybody preaches it in India.
இந்தியாவிலே இந்த காரியத்தை அரிதாய் தான் யாரும் பிரசங்கிறார்கள், யாரும் பிரசங்கிப்பதில்லை.
Jesus lived on earth as a man, tempted like us and never sinned once.
இயேசு இந்த பூமியிலே மனிதராய் வாழ்ந்தார், நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார், ஒரு முறை கூட பாவம் செய்யவில்லை.
So he says to us, follow me.
அவர் நம்மை பார்த்து என்னை பின்பற்ற என்று சொல்கிறார்.
You can overcome like me.
என்னைப் போலவே நீயும் ஜெயம் கொள்ள முடியும்.
So, therefore, what should we do?
ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்?
How did he get victory? He was under grace.
அவர் எப்படி வெற்றியை பெற்றுக் கொண்டார்? அவர் கிருபைக்கு கீழானவராக இருந்தார்.
Let us also, verse 16, go to the throne of grace.
ஆகவே நாமும் கிருபாசன தண்டையிலே சேர கடவும்.
See that first word, therefore.
ஆதலால் என்ற அந்த முதல் வார்த்தை இருக்கிறது.
Adalal, that is why we go to the throne of grace.
ஆகவேதான் நாம் இந்த கிருபாசன தண்டையிலே போகிறோம்.
Because he also was under grace and did not sin.
என்றால் அவரும் இந்த கிருபைக்கு கீழாக இருந்து அவர் பாவம் செய்யாதவராக இருந்தார்.
Therefore.
ஆதலால்.
Therefore we go and we also want to ask for the same grace.
ஆகவே நாம் அங்கே போய் அதே கிருபையை நாம் கேட்கிறோம்.
But before we get the grace,
ஆனால் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக,
we need something which Jesus did not need.
இயேசுக்கு தேவையில்லாத ஒன்று நமக்கு தேவையா இருக்கிறது.
We need forgiveness for the past sins.
கடந்த கால பாவங்களுக்காக நமக்கு மன்னிப்பு தேவை.
You ask for mercy.
ஆகவே 16 வசனத்தில் வாசிக்கிறோம், எபிரேயர் 4:16, முதலாவது இரக்கத்தை கேளுங்கள்.
Jesus never needed to ask for mercy, not even once.
இயேசு ஒருமுறை கூட அந்த இரக்கத்துக்காக கேட்க வேண்டியது இருந்ததில்லை.
We need it every day.
ஆனா நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவை.
Lord, I have slipped up there in one word I said.
நான் ஒரு வார்த்தையில தவறி விட்டேன்.
Forgive me, Lord.
ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே.
For mercy.
இரக்கம்.
And don't stop there.
அங்கே நிறுத்த வேண்டாம்.
Then go to the throne of grace and it says here verse 16, in the time of need we will find grace.
ஆகவே ஏற்ற சமயத்திலே நாம் சகாயம் செய்யும் கிருபை அடைய முடியும் என்று வாசிக்கிறோம்.
Now tell me, what is your biggest time of need?
உங்களுடைய தேவையின் பெரிய நேரம் என்ன என்று சொல்லுங்கள்.
Not when your bank account is going down.
உங்களுடைய வங்கி கணக்கில் பணம் கீழே போய் கொண்டிருக்கும் போது அல்ல.
But when your resistance to sin is going down.
ஆனால் பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த எதிர்ப்பு குறையும் பொழுது.
That is your time of need.
அதுதான் உங்களுடைய சகாயம் செய்யும் நேரம்.
Come to the throne of grace and say, oh God, give me grace.
கிருபாசனத்தினரே, வந்து ஆண்டவரே கிருபை தாரும் என்று கேளுங்கள்.
God gives his grace to the humble.
தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார்.
It says grow in grace.
கிருபையிலே வளருங்கள் என்று வாசிக்கிறோம்.
From one standard to next standard to next standard.
ஒரு ஒரு வகுப்பிலிருந்து அடுத்த வகுப்பு, அடுத்த வகுப்பு, அடுத்த வகுப்பு.
Make a decision in 2022, you are going to get more grace than all the past years.
இந்த 2022 ஆண்டிலே ஒரு தீர்மானம் செய்யுங்கள், கடந்த எல்லா ஆண்டுகளை காட்டிலும் அதிகமான கிருபையிலே நான் வளரப்போகிறேன் என்று.
Humble yourself and God will give you grace.
உங்களை தாழ்த்துங்கள், தேவன் கிருபை தருவார்.
Humility is like being in a low place.
தாழ்மை என்பது கீழான இடத்துல இருப்பது.
See, if you see some roads which are little up and down.
சில இடங்களிலே சாலைகள் மேலே போகும் முன்பு கீழே வரும், மேலும் கீழுமா இருக்கும்.
You'll find when rain falls, the water always in the low place fills up.
அங்கே மழை பெய்யும் பொழுது அங்க தாழ்வான இடங்கள் தான் முதலாவது நிரம்பும்.
All the high places are dry.
உயர்ந்த இடங்கள் எல்லாம் வற்றி இருக்கிறது.
The rain fell equally on the whole ground.
ஆனால் மழையானது முழு அந்த மைதானத்திலேயும் சமமாக தான் பெய்தது.
But why all the water is in the low place?
ஆனால் ஏன் தாழ்வான இடங்களில் மட்டும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது?
Because it's a law. Water
என்ன, அது ஒரு பிரமாணம்.
Lowest place first.
முதலாவது தாழ்வான பகுதிகள்.
So when God pours out his grace on his children.
ஆகவே தேவன் தம்முடைய கிருபையை ஜனங்கள் மீது ஊற்றும் பொழுது.
Who will get the most?
யார் அதிகமான கிருபையை பெற்றுக் கொள்வார்கள்?
Those who are in the low place.
தாழ்வான இடங்களில் இருக்கிறவர்கள் தான்.
Those who have low thoughts about themselves.
தங்களை குறித்து தாழ்மையான எண்ணங்களை கொண்டிருப்பவர்கள்.
They'll get victory over sin because grace is pouring on them like
அவருடைய வாழ்க்கையிலே கிருபையானது வழிந்தோடுகிற அப்படினாலே அவர்கள் வெற்றி பெறுவார்கள், ஜெயம் கொள்வார்கள்.
Rivers of water, rivers of grace are coming upon them.
ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், ஜீவ தண்ணீர் உள்ள கிருபைகள்.
Keeping them under grace so that they don't sin.
அவர்கள் பாவம் செய்யாதபடிக்கு கிருபைக்கு கீழாக அவர்களை பாதுகாக்கிறது.
That's the only way to control your words.
இந்த ஒரே வழி மட்டுமே உங்கள் வார்த்தையை கட்டுப்படுத்துவதற்கு இருக்கிறது.
If you are serious about controlling your words, then seek for grace.
நீங்கள் உங்கள் வார்த்தையை கட்டுப்படுத்த காரியத்திலே ஜாக்கிரதையா இருப்பீர்கள் என்று சொன்னால் கிருபையை தேடுங்கள்.
Don't say, oh, I'm taking a determination. Today onwards, I'll control my words.
இன்றிருந்து என் வார்த்தையை கட்டுப்படுத்த போகிறேன், தீர்மானம் எடுக்கிறேன் என்று சொல்ல வேண்டாம்.
I tell you, in one day you'll fall.
ஒரு நாளிலே நீங்கள் வீழ்ச்சடைவர் என்று சொல்கிறேன்.
But instead of that,
அதற்கு மாறாக,
I'm going to humble myself.
என்ன, நான் தாழ்த்த போகிறேன் என்று சொல்லுங்கள்.
I'm going to go down.
நான் கீழே போக போகிறேன்.
Every situation I'll go down.
ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் கீழே போய் விடுகிறேன்.
You'll find grace coming like rivers upon you. Without your asking also it'll come.
நீங்கள் கேட்காமலேயே கிருபையானது நதிகளாக உங்களிடத்தில் வரும்.
So grow in the knowledge of the Lord Jesus Christ.
ஆவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவிலே வளருங்கள்.
That means know how he lived on earth. And did not sin.
அவர் எப்படி இந்த பூமியில வாழ்ந்தார் ஆனாலும் பாவம் செய்யவில்லை என்பதை பாருங்கள்.
That is what I have tried to grow in for the last 47 years.
கடந்த 47 ஆண்டுகளாக இதிலே தான் நான் வளர முடியாது, நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன்.
God, I want to see more and more how you always humble yourself and you never sinned.
ஆண்டவரே, எப்படி நீர் இன்னும் அதிகமாக நீர் தாழ்த்தினீர், ஒரு காலம் பாவம் செய்யாதவராக இருந்தீர் என்பதை பார்க்க உதவி செய்யும்.
Only for 3.5 years I see his preaching.
அவர் பிரசங்கித்ததை 3.5 ஆண்டுகள் மட்டுமே நான் பார்க்கிறேன்.
But at 33.5 years grace was upon him and he never sinned from a childhood.
ஆனால் சிறு பிராயம் முதல் 33 ஆண்டுகள் கிருபை அவர் மீது இருந்தது, ஒரு காலம் பாவம் செய்யவில்லை.
And I asked the Holy Spirit to show me how Jesus lived in his house with his younger brothers.
தன்னுடைய இளைய சகோதரிகளோடு சகோதரர்களோடு கூட இயேசு எப்படி தன்னுடைய குடும்பத்தில் வாழ்ந்தார் என்பதை காண்பிக்க முடியாது. பரிசுத்தாவினத்தில்
கேட்கிறேன்,
பாவமே இல்லாதபடி, பாவமே இல்லாதபடி வாழ்ந்தார்.
நோ சின் வென் ஹி வாஸ் 8 இயர்ஸ் ஓல்ட், நோ சின் வென் ஹி வாஸ் 12 இயர்ஸ் ஓல்ட்.
8 வயதா இருக்கும் பொழுது பாவம் இல்லை, 12 வயதா இருக்கும் பொழுது பாவம் இல்லை.
நோ சின் வென் ஹி வாஸ் 20 25
20 25 ஆண்டுகள்.
க்ரோ இன் நோயிங் ஜீசஸ் லைக் தட்,
இப்படி இயேசுவை அறிவதிலே வளருங்கள்.
அண்ட் தென் வாட் வில் ஹேப்பன்,
அப்பொழுது என்ன நடக்கும்?
The last part of that verse.
அந்த வசனத்தின் பின்பகுதி.
Glory be to the Lord Jesus now and for eternity.
அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக.
Amen.
Amen.
Let us pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
Many of us have heard these things numerous times.
ஆண்டவரே, எங்கள் அநேகர் கர்த்தாவே எண்ணற்ற சமயங்களில் இதை கேட்டிருக்கிறோம்.
We pray today it will become life at least to some.
ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு சிலராவுக்கு ஆண்டவரே இது ஜீவனாய் மாறட்டும். ஆண்டவரே,
I pray in the name of our Lord Jesus Christ.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே.
Amen.
Amen. Amen.